பொன்பதம் புதுவார் புலியூர் புகழ், பொற்பதம் புதுவார் புலியூர் புகழ், சொற்பதப் பொருளாகுவ தூயவர் அற்பகற்றொட பாடனி கோபுர கற்பகத்தனியானை கடல்களே. திருச்சிற்றம்பலம் நம பார்வதி முற்றிலாமலையம்மையுடனாய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே கோயில் புராணத்திலே இந்த தோத்திர பகுதியிலே அனபாய சோழன் முதலாக தோத்திரம், சோழன் சேரன் பாண்டியனாகிய மூவேந்தர்களும் சிவபெருமானையே குலதெய்வமாக கொண்டு நிறைய சிவப்பணிகளை செய்திருக்கு. அரசர்கள் அந்த காலத்தில் பாண்டியர்களும் சோழர்களும் செய்த திருப்பணி கொஞ்சம் இல்லை. சோழர்கள் கோயில் எத்தனை கட்டியிருக்கிறார்கள்? கொச்சங்கள் சோழ மாத்திரை 70 கோயில் கட்டியிருக்கிறார். அதனால அப்படி அரசர்கள் கோயிலையும் சிவபுண்ணியத்தையும் தமக்கு முக்கியமான கண்ணாக வைத்திருந்திருக்கு. அதனால தான் இத்தனை கோயில்கள் உருவாயிருக்கு. அரசனுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இத்தனை கோயில்கள் உண்டாயிருக்காது. இவ்வளோ சொத்துக்கள் இன்னொரு வழி இருந்துக்கிட்டு இருக்காது. சாமிக்குன்னு சொத்து இருக்குது இல்லை, பேரளவுக்காவது இருக்குது இல்லை. ஆகையினால அப்படிப்பட்ட சோழர்களே ஆதித்த சோழன், குரோத்துங்க சோழன், அனபாய சோழன் முதலான சோழர்கள் தில்லைக்கு நிறைய பணி செய்திருக்கிறார், சிதம்பரத்துக்கு நிறைய பணி செய்திருக்கிறார். அதில் இந்த அனபாய சோழனுக்கு திருநீற்று சோழன்னே வேறாம் ஒரு பட்டது. திருநீற்று அப்படின்னா அவன் திருநீற்றில் எவ்வளவு புத்தி வச்சிருந்திருக்கும். புகழ்ச்சோழ நாயனாரு திருநீர் பூசியத்தையும் சடைமுடியையும் கண்டு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணிட்டார். சடைமுடியோடு ஒரு தலையை கொண்டு வந்து போட்டார் என்று சொல்லி தானே அக்கினில இறங்கிட்டார். புகழ்ச்சோழர் புளிர்கரு ஊர் துஞ்சிய புகழ்ச்சோழருக்கு அடியேன். அப்படி சோழர்கள் திருநீற்றிலேயும் சைவத்திலேயும் சிவனிடத்திலே அவ்வளவு பக்தி வைத்திருந்தார். அதிலே அனபாய சோழனை திருநீற்று சோழன் சொல்றார். திருநீற்று சோழன் சொன்னா அவனுக்கு எவ்வளவு பெயரே திருநீற்று சோழன் தான். அந்த திருநீற்றில் எவ்வளோ பக்தி இருக்கு, ஒன்றும் தெரியாதவன் திருநீர் பூச மாட்டாங்க. அந்த சோழர்கள் சூரிய வம்சத்து பரம்பரை. சோழர்களுக்கு முதல் தந்தையார்னா சூரிய பகவான். சூரியனுடைய வம்சம் சோழர்கள், சந்திரனுடைய வம்சம் பாண்டியர்கள், அக்னியனுடைய வம்சம் சேரன். அப்படி முச்சூடர்கள் வழி வழியாக வந்தவர்கள் இந்த அரசர்கள். அப்படிப்பட்ட அரசர்கள் சோழராசா பாண்டியராசாவும் சிறப்புடையவன், சோழராசா அதை விட ஒரு வகையில் சிறப்புடையவன். சோழராசன் நிறைய கோயில்களை கட்டியிருக்கிறா உண்டு. சோழன் வேறு சமயங்களில் அதிகம் சாராமல் இருந்திருக்கிறான். சோழன் வேறு சமயங்களில் சைவ சமயத்தை விட்டு வேறு சமயங்களில் சாராமல் இருந்திருக்கிறார். சோழ நாட்டில் 190 சிவாலயங்கள், பாடல் பெற்ற தலங்களிலே 190 சிவாலயம் சோழ நாட்டில். பாண்டி நாட்டில் 14. பல வகையிலும் வந்து சோழ நாட்டு அரசன் மகள் தான் பாண்டியனை தேற்றி இருக்கிறாள், சைவனாக ஆக்கியிருக்காள் சமணன். இப்படி எல்லாம் பார்த்த இந்த சோழ பரம்பரை சைவத்துக்கு அவ்வளவு ஆதரவாகவும் சைவத்தை விட்டு பரளாமல் இருந்திருக்கிறோம். பாண்டியன் சில சமயங்களில் மாறி இருக்கிறான். பாண்டி நாட்டுக்கு கர்நாடக அரசு வந்திருக்கான், சமண அரசனே வந்திருக்கிறான் மூர்த்தி நாயனார் காலத்தில். ஆகையினாலே சோழன் ஒரு சிறப்புடையவன். மங்கையருக்கு அரசின்னு சொன்ன உடனே வளவருவோன் பாவேங்கிறார். வடவன்னா சோழன், சோழனுடைய புத்தி. அதில் இந்த திருநெத்து சோழன் ஆகிய அனபாய சோழனுக்கு தோத்திரம் சொல்றார். அனபாய சோழனுங்கிற பெரிய புராணம் பாட வச்ச அனபாய சோழன் ஒரு சோழன். இந்த சோழன் பெரிய புராணத்தை பாட வைத்தவன் அனபாய சோழன். இவருக்கு பாட்டன்னு வச்சுங்களேன், பெரிய புராணம் பாட வைத்த அனபாயனுக்கு பாட்டன். ஒன்றிய சீர் இறைவி குலம் உவந்தருளி உலகுய்ய. அதனால இறைவி என்றால் சூரிய பகவான், இறைவை நீக்குவன் சூரிய பகவான். இறைவின்னு சொன்ன இரவு, இரவுன்னா இருளுடைய இரவு ராத்திரியா, அதை நீக்குவன் இறைவி. சூரியனுக்கு இறைவின்னு ஒரு பெயர், ரவின்னு சொல்றாங்க அல்லவா, அதை ரவின்னு வச்சுக்கிறான். இறைவி தான் அவன் வந்து சூரிய குலத்திலே உதித்தான், உலகுய்ய வந்தான். ஒன்றிய சீருடையவன், ஒன்றிய சீருன்னா புகழ் புருந்தியவன். ஒன்றியன்னா புருந்திய, சீருனா புகழ், எல்லை இல்லாதான் பெருஞ்சீருன்னு சீருனாலே அது மிக சிறப்பான சொல். ஆகவே அப்படி சீர் புருந்திய இறைவி குலத்திலே உவந்தருளி உலகுய்ய, உலகுய்யம் துன்று புகழ் திருநீற்று சோழன் என முடிசூடி பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்ட போதே திருநீற்று சோழன் பெயர் வைத்துக் கொண்டான். அப்படி திருநீற்று சோழன் என்று பெயர் வைத்துக் கொண்டு மந்தி நடம் தொழுது, மந்தி நடமாகிய அம்பலத்தை இடையிடையே சென்று தொழுது கொண்டிருப்பவர். அந்த காலத்து அரசர்கள் எல்லாம் கோயிலுக்கு சென்று தரிசனம் பண்ணிட்டு வந்துதான் சிம்மாதனத்தில் உட்காருங்க. அந்த மாதிரி
பாண்டிய மன்னர்கள் அப்படித்தான், சோழ மன்னர்களும் சேரமன்னர்
சேரமன்னரும் சேரமன்னர் திறந்தோறும் பூஜை பண்ணவர் தானே. அது அவரை வந்து அது முதல்ல அவர் அந்த குலத்துல இருந்த அரசன் இறந்து போக அடுத்தாற் போல அந்த ஆட்சிக்கு நீங்க தான் வர வேணும். அந்த குலத்துல ஒரு வந்தவர் ஒரு வகை, அதனால நீங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லும் போது அவர் வந்து திருஞ்ச குளத்துல கோயில்ல சுவாமிக்கு பணி செய்துக்கிட்டு இருந்தாராம். தூப்பறிக்கிறது, கட்டி போடுறது, அந்த மாதிரி. அது அப்படி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரா, நான் வந்தாரே நானே ராஜாவா இருக்கிறேன்னு சொல்லலையா, நம்ம என்ன சொல்லிடுவோம் உடனே ராஜா பதவினா விடுவோமா, அவன் தான் சாமியை கேட்டுட்டு வரே, அவர் உத்தரவு கொடுத்தா நான் வரேனாரா, அவர் உத்தரவு கொடுத்தா நான் ஆட்சிக்கு வர்றேனாரா. இந்த பணிக்கு இடையூறு இல்லாமல் இருந்தா, இப்ப செல்லு வந்துருச்சுன்னா கொஞ்சம் செல்லு வந்துருச்சுன்னா என்ன சொல்றா, சரியா இருக்கு சார் ஊருக்கு வர முடியல அப்படிங்கிறாங்கல்ல, நேரமே இல்லை சார் அப்படிங்கிறாங்க, காலம் வந்துட்டா நேரம் அங்க இருக்கும். அதனால என்னதான் இருந்தாலும் வழிபாடுங்கிறது இருக்கணும், கட்டாயம் இருக்கணும் வழிபாடு, கடவுள் வழிபாடு பக்திங்கிறது இருக்கணும். என்னதான் இருந்தாலும் உனக்கு இது அத்தனையும் நிலை இல்லாதது, கட்டாயமா போகும்போது இதெல்லாம் ஒண்ணு கூட வரவே வராது. அதனால உயிர்க்குருதியே ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்கணும். உயிர்க்குருதியை தேடாம உடலுக்கு மாத்திரம் உறுதி தேடிக்கிட்டு இருக்கிற என்ன, அது பிராணியோட பிராணி தான். அதனால அப்படி வந்து கோயில்ல போய் சாமியை உத்தரவு கேட்டாராம் பெருமானே, இந்த மாதிரி என்ன ராசாவா இருக்க சொல்றாங்க, உன்னுடைய திருப்பணிக்கு இடையூறு இல்லாம இருந்து அந்த திருப்பணி நல்லா நடக்கிறாப்புல, அதோடு நான் ராஜ்யத்தை ஆளவும் தேவரீருடைய கிருபை இருந்தால் உத்தரவு இருந்தால் போறேனாராம். அந்த ராஜாவுக்கு உண்டான கிரீடம் மற்ற ஆபரணங்கள் எல்லாமே அவருக்கு முன்னாடி வந்துருந்துச்சான். சாமியே கொடுத்தாங்க, அவர் கும்பிட்டு கண்ணு விழிச்சு கும்பிட்டு போது முன்னாடி தான் கிரீடம் அரச பரம்பரை. அப்படி வந்து அரசர்கள் ஆகையாலே வழிபாட்டை முதலாகவும் அரச பதவி இரண்டாகவும் வைத்திருந்தார். அரணை சாட்சியாக வைத்து ஆளுவது அரசாட்சி, அரணை சாட்சியாக வைத்து ஆளுவது அரசாட்சி, அரசாட்சி அரண் சாட்சி. அப்படின்னா கோல் கோடுமா, கோல் கோடாதல்லவா, செங்கோல் கோடாது, பூவினுக்கு கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, ஒரு பக்கம் வளைவில்லாதது. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அளவே இல்லை இப்போ இருக்கிறதுக்கு, அதுக்கு அளவு. அப்படி மந்தின்னடம் தொழுது மன்றாயிய சிதம்பரத்தை அம்பலவாணரே அடிக்கடி தொழுவான் தொழுது எல்லை வளர்கனக மயமாக்கி. அதனாலே அந்த சுவாமி எழுந்தருள் இருக்கிற அந்த கோயிலுக்கு மேலே இருக்கின்ற அந்த கூரையை கனகமயமாக்கினான். பொன் வேந்தான், பொன் வேந்த இரண்யவர்மன் பொன் வேந்திருக்கிறான், அதன் பிறகு ஆதித்த சோழன் பொன் வைந்திருக்கிறான், அதற்கு மேலே யனபாயச்சோழன் பொன் வைந்திரு, பல பேர் இதுக்கு பொன் வைந்திருக்கிறார்கள். தங்கத்தகடு மேலே சாமி இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரியுமே, தங்கத்தகடு தங்க தகடு, எல்லாரும் தங்க கோயிலை கட்டிக்கிட்டு தங்க கோயில் இருந்த எல்லாரும் தங்க, பக்குவமான ஆன்மாக்கள் தங்க, பக்குவமான ஆன்மாக்கள் மாணிக்கவாசர் நந்தனார் முதலானவர்கள் அங்கே தானே இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர், இன்னும் எத்தனையோ பேர் அங்கே வசிக்கிறவர் இங்கே அந்த கோயிலுக்குள்ள. அதனாலே அப்படி மந்தின் நடையம் தொழுது எல்லை கல வளர்கனக மயமாக்கி வென்றி பூனை அனபாயின் விளங்கிய பூங்கடல் போற்றி. அப்படி அந்த கோயிலை கனகமயமாக்கி வென்றியை புனைந்தவன், அதையால வெற்றியை புனைந்தவன் அனபாயன். அனபாயன் என்றால் அபாயம் இல்லாதவன், அபாயம் இல்லாதவன், அனபாயன் என்றால் அபாயம் இல்லாதவன். அவனுடைய சிறப்பு பொருந்திய அந்த திருவடிக்கு வணக்கங்கிறார். ஒரு அரசனுக்கு வணக்கம் சொல்றதுன்னு சொன்னார், சொல்றவர் பரமஞானி, சொல்ற ஒரு பரமஞானி உமாபதி சிவன். அப்ப அந்த அரசன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், ஜனக மகாராஜா இருந்தார்ல, முதலையாண்ட ஜனக மகாராஜா, சீதையனுடைய அப்பன் அல்ல, அதுக்கு முந்தன இருந்த ஜனகராஜா. ஜனகராஜன் ஆட்சியில இருக்கிறவன், ஆட்சியில ஜனகராஜன் நாட்டை ஆளுகிறவன், பற்று இல்லாமல் இருந்திருக்கான், பற்று இல்லாமல் இருந்திருக்காரு. நாட்டை ஆளுகிற அரசன் பற்று இல்லாமல் இருந்திருக்கிறான், இப்படியே இருக்க வேணும் சாமி, அதனால பற்று இல்லாமல் இருந்திருக்கிறான். அப்படி பற்று இல்லாமல் இருந்த போது சுகர் அங்க போனாராம், சுகமகரிசி. சுகமகரிசி தெரியும் உங்களுக்கு, இந்த பக்கத்துல கிளி உருவமா இருப்பார், இந்த கோவிலுக்கு கிளி மூக்கு ஓட இருப்பார். அதாவது சுகம்னா கிளி, சுகங்கிற சொல்லுக்கு கிளின்னு பேர், சுகங்கிற சொல்லுக்கு கிளின்னு பேர். அந்த இந்த பக்கத்துல இருப்பார் வியாசருடைய பிள்ளை, வியாச மகரிசியினுடைய புத்திரன் சுகமகரி. வியாசரை விட எத்தனையோ கோடி மடங்கு இவர் தவத்துல உயர்ந்தது ஆறு சுகமகரிசி. இதை கேளுங்க, அவர் ஒரு தடவை அங்க ஜனக மகாராஜியை பார்க்க போனாரா, அது அவர் போன சமயத்துல அரவணை நெருப்பு பிடிச்சு வந்தது,
நெருப்பு பிடிச்சு வேகும் போது சனக மகாராசி பதட்டம் இல்லாமல் பேசாமல் இருந்தார். இவர் அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா ஓடினாரா ஆறு சுக மகாராசி, ஏன் இப்படி ஓடுறீங்க அப்படின்னு கேட்டாராம் ஜனகர். இல்லை ஒரு கவ்வு நாங்கள் காய வச்சிருந்தேன், அது வெந்து போச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஓடுங்க. இவ்வளவுதானா உன்னுடைய துறவு? நானா ஜனக மகாராஜ், கௌசலத்தை காய வச்சிருந்தேன், அதை போய் எடுக்கலாம் வந்து போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சுக மகரிஷி ஜனகன் சொன்னானா, ராஜா இவ்வளவுதான் உங்க துறவா அப்படின்னு எங்க இருக்கு பாருங்க. நாட்டை ஆளுகின்றவன் எப்படி வந்து காம்பா, நாட்டை ஆளுகின்றவன் எப்படி
இருந்திருக்கான்,
அளவே இருக்காது. அடுத்த நாட்டை பிடிக்கணும்னு இருப்பான்
காப்பாற்றணும்.
ஆகையினாலே அப்படி அரசர்கள் பற்று இல்லாத ஞான நிலையில இருந்திருக்கிறார். அதனாலதான் உயிர்களுக்கு குறைவில்லாமல் இருந்திருக்கிறது. கோன்முறை அரசு செய்திருக்கிறான், குறைவில்லாத உயிர்கள் வாழ்ந்தது. அது ரெண்டையும் நேரம் ஒருவர் சொல்லார் பத்தி, கோன்முறை அரசு செய்ய உருப்படி அரசு உயிர்களுக்கு குறைவே வராது. ஆகையினாலே அப்படி இந்த அனபாய சோழன் அவ்வளவு சிறப்புடையவனாக இருந்திருக்கிறான். அவனுக்கு வணக்கத்தை சொல்லுகிறார். அதுக்கு மேல சிவாலயத்திலே சிவபெருமானுக்கு தொண்டு செய்வது என்றால் எல்லாருக்கும் அது அமையாது. சாமானிய சிவாலய திருப்பணிகள், சிவாலயத்தில் தினந்தோறும் கூட்டுதல், மெழுகுதல், கோலமிடுதல், பூப்பறித்தல், விளக்கு ஏற்றுதல், பாத்திரங்களை சுத்தம் பண்ணுதல், வஸ்திரங்களை சுத்தம் பண்ணுதல், சிவாலயத்தில் வேண்டிய அந்த திருப்பணிகள், இவைகளை செய்யறதுக்கு வந்து முன்ஜென்மத்திலேயே புண்ணியம் பண்ணியிருக்கணும். முன்ஜென்மத்திலேயே புண்ணியம் பண்ணியிருக்கணும். சிவபெருமாட்ட கடை வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தா இந்த ஜென்மத்தில் அங்கேயும் கோயில்ல இருப்பான். சாமானியமா அது முடியாது. அப்படி பணி செய்கின்றவர்கள் வந்து சிவகணங்களாக ஆவார். சிவாலயத்தில் பணி செய்கின்றவர்கள் மறுபிறப்பிலே சிவகணங்களாக ஆவார். இங்க சிவாலயத்தில் மறுபடியும் அடுத்த கையில் ஆயத்து போடுவாங்க. இங்கிருந்து நேரம் டிரான்ஸ்ஃபர் அங்கே தான். சிவாலயத்தில் இங்க பணி செய்கின்றார் என்றால் அடுத்த டிரான்ஸ்ஃபர் வரும் அந்த டிரான்ஸ்ஃபர் நேரம் கையிலாயிருந்தார், ப்ரமோஷன் தான். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த கோயிலில் திருத்தொண்டு செய்கின்றவர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்றார். திருத்தொண்டு செய்கின்றவர்களுக்கு வணக்கம் சொல்கிறார். மல்கு புகழ் நடராசன் வளர் கோயில் அகராது. புகழ் மலிந்து கிடப்பவனாகிய நடராச பெருமானுடைய திருக்கோயிலே அகலாது. அகலாது என்றால் அங்கே வருமானம் வந்தாலும் சரி, வல்லையனாலும் சரி, கூட வந்தாலும் சரி, குறைச்சலா வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பண்ணி செய்யணும். அதிகபட்சம் கோயிலில் செஞ்சாலும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க. கோயில செய்வனுக்கு ஒன்றும் வருமானம் அதிகம் கிடையாது. கோயிலில் பணி செய்கின்றவர்களுக்கு அதிகமான வருமானங்கள்லாம் கிடையாது. ஆனாலும் பணி செய்து கொண்டிருக்கிறார். இப்பவும் அப்படிப்பட்ட அன்பர்கள் இருந்து செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இந்த உண்மை உணர்ந்துகிட்டா இன்னும் ஊக்கமாக கூட செய்வார். அதனால அப்படி சிவாலயத்தில் அந்த பணியை விட்டு நீங்காமல் நீங்காமல் இப்போ இந்த மேலே வாசிக்கிறவ குருக்கள் அந்த கோயிலில் இந்த மற்ற பரிசாரங்கள் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏழ்மையில தான் இருப்பாங்க. அதான் மறுத்தருள் ஒன்று ஏழ்மையில தான் இருப்பாங்க. கேள்வியில் இருந்தாலும் அதிலே பழகிட்டாங்க, வேற வேலைக்கு போகவும் தெரியாது. இதிலேயே பழகிட்ட அப்படின்னாலே வேற தொழில் செய்யவும் தெரியாது. அதனால அங்கேயே பணி செய்கின்றவர்கள் அது அன்போடு பணி செய்கின்றவர்களுக்கு இன்னும் அதிகமான பலன் தான். மல்கு புகழ் நடராசன் வளர் கோயில் அகலாது பல்கலைஞருடன் உரிமை பணி செய்யும் பரிவினராய். அதனால அவருடைய சுற்றத்தாரோடு அதெல்லாம் ஒரு குடும்பத்தோடு பணி செய்கின்றவர்கள் உண்டல்லவா, அப்படி பல்கலைஞருடன் உரிமை பணி, அவரவருக்கு உண்டான உரிமை பணி, அவர்களுக்கு உண்டான உரிமை உரிமை பணி. அது கோதில் குலத்த அரந்தன் கோயிற்பனா பிள்ளைகாள். கோதில் குலத்த அரந்தன் கோயிற்பனா பிள்ளைகாள், எப்பனா பிள்ளைகள்னா பெண் பிள்ளைகளை என்று விளிக்கிறாரு மாணிக்கவாசகர். கோயிலே அரண்குல அவர்கள் சிவகுலம், சிவகுலம் சிவகோத்திரம், சிவ கோதில் குற்றமில்லாத கோதில், கோதில்னா குற்றமில்லாத குலத்து அரண், குற்றமில்லாத குலத்தில் வந்தவர்கள் அரண் கோயிலே பணி செய்கின்ற பெண் பிள்ளைகளை அவர்களை கூப்பிட்டு, உங்களுக்கு தான் ரொம்ப நாளாக அங்கே பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு இந்த சாமியினுடைய பேர் தெரியும், ஊர் தெரியும், அவருடைய சொந்தக்காரர்லாம் தெரியுமே, அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு மாணிக்கவாசகர் கேட்குறார். கோதில் குலத்திறந்தன் கோயிற்பனா பிள்ளைகள் ஏதா அவனூர் ஏதா அவன் பேர் ஆறு உற்றார் ஆர் அயலார் ஏதவரை பாடும் பரிசெய்கிறோர் என்பது ரொம்ப திருவாசகன் சொல்ல சொல்ல இனிக்கும். அதை ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு சொல்லாத நிறுத்தி நிறுத்தி சொல்லும்போது சொல்றவனுக்கே ஆச்சரியமா. ஆகையினாலே அப்படி வந்து கோயிலே பணி செய்கின்றவர்களாகிய அவர்களைத்தான் மலவடையார், வழி வழியாளாய் மணஞ்சி குடி பிறந்த மலவடியாருன்னு சொல்றாரு அவங்கள. இதெல்லாம் நீங்க எடுத்து சொன்னாச்சா உங்களுக்கு நல்ல வழங்கும். மலவடையாருக்கு வழி வழியாளாய் பரம்பரை பரம்பரையா பரம்பரை பரம்பரையாக வழி வழியாக தொண்டு செய்தவர்கள். மழவடையாருக்கு வழி வழியாளாய் மனம் செய் குடி பறந்த பழவடியாருடன் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு உருவமே என்பது திருப்பல்லாண்டு. ஆகையினாலே அப்படி சிவனுக்கு பணி செய்வதென்றால் எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடையாது. பணிந்தும் பணிசட படசடையான் பாதங்கள் பணிந்தவரை துணிந்து ஏத்த துணிந்தென்று எந்த யாருக்கு ஆட்சிய பெற்ற இதுபோலோ சிந்தையாருக்குள்ள செருக்குங்கிறார் காரைக்காலமே. ஆகையினாலே அப்படி சிவருமானுக்கு ஆளாவதுன்னு பேர் இருக்கு, அதுக்கு பேரு சிவனுக்கு ஆளாவதுன்னு பேர். சிவனுக்கு பணி செய்கின்றது சிவனுக்கு ஆளாவது. இங்க யாரு விட்டாளு? சிவனுடைய விட்டாள். ஆகையினாலே அப்படி பல்கிளைஞருடன் உரிமை பணி செய்யும் பரிவினராய் கல்விகளின் மிகும் எல்லை கருத்தினராய். இன்னொரு நுட்பம் வைக்கிறாரு எப்படின்னா, அப்படி பணி செய்கின்ற பரிவுடையவர்கள், பரிவுடையனா அன்புடையவர்கள், கல்விகளின் மிகும் எல்லை கருத்தினராய். அது அந்த பணி செய்கின்றவர்களுக்கு கல்வி ஞானம் இருக்க வேணும். கல்வி ஞானம், கல்வி ஞானம் இருந்தா இன்னும் அவர்கள் அந்த பணியிலே விருப்பமாக செய்வார், ஊக்கமாக செய்வார், அன்போடு செய்வார். அப்படி இல்லாதவர்கள் பணி செய்கிறதுனால அன்பு அன்பு இல்லாமல் அந்த முறையோடு இருக்கிறது இல்லை. தகுதி குறைஞ்சு போய் கீழ்த்தரமா இருந்துட்டு காசுக்காகவும் வேற பழக்கங்கள் சரியில்லாமலும், அதனால அவர்களுக்கு இந்த உபதேசங்கள்லாம் இருக்க வேணும். அந்த கோயிலில் பணி செய்கின்றவர்களுக்கு உபதேசங்களும் இருக்க வேணும். தீட்சை இல்லாத பணியே செய்யக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். பரிசார்கள் ஊக்குவரத்து மடப்புல இருந்து எல்லாம் தீட்சைகளுடையவனா இருக்கணும். அவன் இந்த ஞான சாஸ்திரங்களை கேட்டவனா இருக்கணும், கேட்கணும், படிக்கணும். அப்படி கல்விகளின் மிகும் எல்லை கருத்தினராய். அதனாலே அப்படி பரிவினராயும் கருத்தரராயும் நிறுத்தன் அருள் செல்வமலி அகம்படிமை திரு தரளினரிடம் பதம் போற்றி. அதனால நிறுத்தனாய சிவபெருமான் அருள் செல்வம் மலிகின்ற, அருள் செல்வம் மலிகின்ற. அதுக்கால சிவனுக்கு தொண்டு செய்தா என்ன கிடைக்கும்? பொருள் கிடைக்கும், அருள் செல்வம் அவசியம் கட்டாயம் கிடைக்கும். கட்டாயம் அருளை கொடுத்துருவார், பொருள் செல்வமும் தருவார். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவாரை போகமும் திருவும் புணர்ப்பாரு செல்வம் மலி அகம்படிமை. செல்வம் கடலேத்தும் செல்வம் செல்வம் என்கிறால் அருள் செல்வம் மலிந்து அந்த அருள் செல்வத்தை பெற தகுதியுடையவர்களாகி அகம்படிமை. அவர்களுக்கு அகத்தொண்டர்கள், அகத்தொண்டர்கள் சிவனுக்கு தொண்டு செய்கின்றவர்கள் அகத்தொண்டர்கள். அப்படி அகம்படிமை திரளினர், திரளினர்னா அந்த தொண்டிலே திறமையுடையவர்களாக விளங்குவார்கள். திரளினதம் பதம் போற்றி. இப்படி பல்கு புகழ் நடராஜன், மல்கு புகழ் நடராஜன் வளர்கோயில் அகலாது பல்கலைஞர் உடன் உரிமை பணி செய்யும் பரிவினராய் கல்விகளின் மிகும் எல்லை கருத்தினராய் நிறுத்தன் அருள் செல்வம் மலி அகம்படிமை திரளினரிடம் பதம் போச்சு. அதனால அவர்கள் அணுக்க தொண்டர்கள் சொல்றோம், அவர்களை அணுக்க தொண்டர்கள். சுந்தரருக்கு அணுக்க வன்றொண்டர்கள் இருக்கு. சுந்தரர் சுவாமி கிட்ட பக்கத்துல திருநீர்த்து பட்டகத்தை தாங்கி கொண்டு நிற்கிறது, பூக்க பறிச்சு மாலை கட்டி சுவாமிக்கு சாத்துறது, அது மாதிரியான பணிகளை சுவாமிக்கு பக்கத்திலும் செய்யறது. அவர்களுக்கு அணுக்க தொண்டர், அணுக்க வன்றொண்டர் என்று. அப்படிப்பட்ட அடியார்களுக்கு சிவன் கோயிலே பணி செய்கின்ற அடியார்களுக்கு வணக்கம். தில்லை கோயிலே பணி செய்கின்ற அடியார்களுக்கு வணக்கம். அதற்கு மேல சொல்றாரு, இப்பொழுது நமக்கு உடல் கிடைத்திருக்கிறது அல்லவா, உடல் கிடைத்திருக்கிறதுவா, இந்த உடல் நல்ல உடல்ங்கிறார். இப்ப கிடைத்திருக்கிற உடல் நல்ல உடல், என்ன காரணம் என்று கேட்கிறீர்களா? தில்லைய கும்பிடுறோம் அல்லவா, அதனால நல்ல உடல். இது இருவினைக்கு ஈடாக வந்த உடல். இந்த உடம்பு இருவினைக்கு ஈடாக வந்த, நல்வினை தீவினை இரண்டினாலும் செய்யப்பட்ட உடம்பு. இந்த உடம்பு எதனால செய்யப்பட்டது என்றால், நரம்பு, தோல், மச்சை, வந்து எலும்பு, தசை, இப்படிப்பட்ட பொருள் அல்லவா. இந்த பொருளுக்கு மூலப்பொருள் வேணும், இந்த பொருளுக்கு மூலப்பொருள் வேணும். இந்த உடம்பு இருக்கே இது வினையால சமைக்கப்பட்டது. இந்த இட்லிக்கு மூலப்பொருள் இது, இட்லிக்கு மூலப்பொருள் நெல், நெல்லுக்கு போயிருங்க. இந்த இட்லிக்கு மூலப்பொருள் நெல், நெல் இல்லாம இட்லி வராது. இல்ல இல்ல, அக ஒரு தானியம் தானே, மூலப்பொருள் தானே, மூலப்பொருள் தானே. ஆகையினாலே அதுபோல இந்த உடம்புக்கு மூலப்பொருளாக இருப்பது வினை. அதனாலதான் மாணிக்க வாசகர் பரவியை சொல்லும் போது வினைப்பறவினே சொல்லுவார். இந்த பறவி என்ன பறவி? வினைப்பறவி. அதை பட்டினத்தார் பிணை போகமே தேகம் கண்டாயின. வினையினுடைய விளைவு, போகம்னா விளைவு, போகம் என்றால் விளைவு, விளைச்சல். இந்த போகம் எப்படி விளைஞ்சு, விளைச்சல் எப்படி இருந்துச்சு? இந்த போகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் விவசாயிகள் தானே. இந்த போகம் போன போகத்தோட இந்த போகம் நல்லா இருந்துச்சு. ஆகையினாலே அப்படி இந்த விளைவு எதனாலே வந்ததுன்னு கேட்டால் வினையினாலே விளைந்தது, வினையினாலே விளைந்தது. இது இருவினையினாலே விளைந்தது. இருவினை, இருவினைனா நல்வினை தீவினை, நல்வினைனா புண்ணியம், தீவினைனா பாவம். அது அறம்பாவம் என்று அருங்கையிட்டால் கட்டின்ட்டார். அறம், அறம் என்றால் புண்ணியம், பாவம் பாவம். இப்படி புண்ணிய பாவங்களால் நல்வினை தீவினைகளால் இந்த உடம்பை பண்ணி கொடுத்துருக்க. மண்ணில் இரு வினைக்கு உடலாய், இந்த இரண்டு வினைகளுக்கும் இரண்டு வினைகளை மூலப்பொருளாக கொண்டு அதனாலே வந்த இந்த உடல் இப்படி இருக்குதா. அதற்கு மேல வானத்துக்கும் போகுது புண்ணியம் பண்ணிருந்தா, அப்புறம் நரகத்துக்கும் போகுது. அது நல்வினையினாலே வானத்துக்கு போகிறது சொர்க்கத்துக்கு, தீவினையினாலே நரகத்துக்கு போகிறது. இங்கே ரெண்டு வினை, புண்ணியம் பண்ணின ஆன்மா சொர்க்கத்துக்கு போகுது, பாவத்தை பண்ண ஆன்மா நரகத்துக்கு போகுது. இப்படி வினையினாலே இங்கே அங்கே 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 இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு. வினையினாலே உடம்பு எடுத்துக்கிட்டு அதை அனுபவிக்க, அந்த வினைய அனுபவிக்க. இப்ப பணக்காரன் இந்த உக்கர காலத்துக்கு ஊட்டிக்கு போறான்ல அனுபவிக்க, கொடைக்கானலுக்கு போறான்ல, அது போல இந்த உடம்பு என்ன பண்ணுது, இந்த வினைய வச்சுக்கிட்டு இந்த வினைய எங்க போனா அனுபவிக்க முடியுமோ இந்த வினைக்கு, அங்க போகுது. பாவத்தை பண்ணியிருந்தா இங்க இருக்க முடியாது, முழுவதும் பாவமா இருந்தா இங்க இருக்க முடியாது. முழுவதும் புண்ணியமா இருந்தாலும் இங்க இருக்க முடியாது. முழுவதும் புண்ணியம்னா சொர்க்கத்துக்கு போயிடும், முழுவதும் பாவம்னா நரகத்துக்கு போயிடும். ரெண்டு இருக்குதுன்னா இங்க மிச்சரம் இங்க. அதேதான் இருவினை பரவி கடல் மூலி இடர்கள் பட்ட அலைய புகுதாதே என்று திருப்புகள். அதான் இருவினையினாலே வந்த உடம்பு. அந்த இருவினையினாலே இங்க இருக்குது, புண்ணியத்தினால சொர்க்கத்து போகுது, நரகத்தினால பாவத்தினால நரகத்து போகுது. புண்ணியம் மேல் நோக்குக்குள், பாவம் கீழ் நோக்குள். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து ஞாலமூடு, ஞாலமூடு கீழ் மேலும் நன்னானாகி என்னும் இகல் உலகத்தை முத்தி வரும் இவன்தான் எங்களிலன் ஞாயிறமக்கு என்றும் குறைவின்றி கண்ணுதல்லன் நிறைவதனை கலந்து காயம் கழிந்தக்கார் எங்குமாய் கருதரன் போனுப்பார் சித்தியார் சிவஞானத்தில். புண்ணிய மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கு நரகத்துக்கு. புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே, புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினால் எப்படி பார்த்து பாத்தீங்களா, புண்ணியனை பூசித்த புண்ணியத்தின் முன்னுலகால் என்ற விச்சாதனங்களும் வேதியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியரை யார் சொல்றா? ஞானசம்பந்தர். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தின் என்ன கிடைக்கும் என்றால் ஞானம் உண்டாகும். பூசையினாலே சிவபூஷையினாலே சிவஞானம் உண்டாகும். அந்த பூசை நன்னிய ஞானத்தினால இரண்டையும் அறுத்து, எது ரெண்டையும் அறுத்து? பாவத்தையும் தொலைச்சு புண்ணியத்தையும் தொலைச்சு. பாவம் இருந்தா கீழே வருவான், புண்ணியம் இருந்த மேல போன அங்க போகாம. நன்னிய ஞானத்தினால் இரண்டினை அறுத்து ஞாலமுடு, ஞாலம்னா பூமி, கீழ் நரகம், மேல் ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாகி போகாம என்ன இகலோகத்தை முத்தி வரும். இங்க இருக்கும் போதே முத்தியை பெற்று விடாது, அவரு சீவன் முத்தர்கள். என்ன இகலோகத்தை முத்தி வரும் இவன் தான். அப்படிப்பட்ட சீவன் முத்தர்கள், அப்படிப்பட்ட சீவன் முத்தர்கள் இங்க லோகத்தில இருந்துகிட்டு பாப்பா. சுந்தர் இருந்தாரு, அப்பர் இருந்தாரு, மாணிக்கவாசர் இவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஜீவன் உத்தரவு வேறு. இங்க இருக்கும் போதே புரியுதா, ஜீவனோடு இங்க இருக்கும் போதே முத்தி பெற்றவர்கள், அதனால் ஜீவன் உத்தரவு. அப்புறம் சிவனோடு கலந்து விடுவார். என்ன இகலோகத்தை முத்தி பெறும் இவன் தான். எங்களிலன் ஞாயிறு, சூரிய எங்க உதித்தா நமக்கு என்ன எந்த. இப்ப சூரியன் திடீர்னு நாளை காலையில மேற்க உதிச்சான்னு வச்சுக்கோங்க, என்ன தெரிய அவன் நம்ம விளக்கு எல்லாம் மாறி போறோம், என்ன விளையுமோ சொல்ல முடியும். அதனாலே எங்களிலும் ஞாயிறு எமக்கு என்றும் குறைவின்றி, எங்களிலும் ஞாயிறு எமக்கையிலோ அந்த வரி எடுத்து வச்சிருக்கார் சித்தியார்ல. எங்களிலும் ஞாயிறு எமக்கு என்றும் குறைவின்றி கண்ணுதலன் நிறைவதனில் கலந்து, கண்ணுதல் ஆகிய சௌரவானுடைய அந்த திருவருளிலே கலந்து காயங்களிந்த அக்கால் உடம்பு போயிருச்சுன்னு வச்சுக்க, எங்குமாய் கருதரன் போல் ஜீவன் முத்திரா பிரம்மஞானிகள், சிவனோடு கலந்த பிரம்மஞானிகள் எங்கும் இருப்பார். இப்ப மாணிக்கவாசர் இங்க இருக்கிறாரு, ஞானசம்பந்தர் இருக்கிறாரு, சுந்தரர் இருக்கிறாரு, அப்பர் இருக்காரு, விளக்குதா? அவன் எங்குமாய் கருதரன் போல் எங்குமாய் கருதரன் போல் இருப்பது. சிவன் எல்லா பக்கமும் அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருப்பது போல அவனோட கலந்த ஞானிகளும் அப்படி இருப்பார்கள். கலக்கிற வரையிலும் சிறைக்குள்ள பட்டாப்புல இங்கே தான் கிடக்கணும், எங்கன போட்டிருக்கானா அங்கே தான் கிடக்கும். ஆகையினாலே இப்படி பார்வாடும் பாதாளர் தம்பாடும் முன்னோர் தம்பாடும் ஆர்வாடும் ஜாரா வகையருடைய ஆண்டு வந்த நேர்வாடல் வாடி நினைப்பறி தனிப்பிரியோன் சீர்வாடல் வாடி நாம் தெள்ளேரம் கொட்டாமோ என்பது பார்வாடும். அது அந்த ஞாலமுடு கீழ்மேலு நன்னான் ஆகினவர் அல்லவா அந்த கருத்து இது திருவாசகம். பார்வாடும் பார்ப்பாடுனா பூமியில பாதாளர் தம்பாடும் முன்னோர் தம்பாடும் ஆர்வாடும் ஜாரா வகையொழி ஆண்டு கொண்ட நாம் பூமியிலே பூமியில இருக்கிறவடோ என்ன சேர விடல, நரகத்தில் இருக்கிறோம் சேர விடல, விண்ணுலகத்திற்கு தேவர்களோடும் சேர விடல, ஆர்வாடும் ஜாரா வகையொருளி ஆண்டு கொண்ட நேர்வாடல் வாடி சிவன் நான் சிவன் நான் நானும் சிவன் விழுகிற கற்ற சஞ்சடையாளோடும் நாமளும் வேற யாரும் குறுக்க எவ்வளவு கிடையாது. ஆட்டு தேவர்தம் விதி ஒழித்து அன்பால் ஐயனே என்று ஒரு அருளொளி இருக்கு. நேர்வாடல் வாடி நினைப்பரிய தனிப்பிரியும் சீர்வாடல் வாடி நாம் வெள்ளையனம் கொத்தாமும் என்பது திருவாசகம். அதனாலே இந்த உலகத்துல மண்ணில் இரு வினைக்கு உடலாய் வானிறைய துயர்குடலாய் வானிலையும் நரகத்திலையும் துயரத்துக்கு உடலாக இருக்கின்ற எண்ணிடு உடல் இந்த மாதிரி உடல் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம் அளவே இல்லை. அதை எண்ணில் எண்ணில்லாத உடல் ஒழிய இனிமேல் அது மாதிரி உடல் எடுக்காதபடி எண்ணில் உடல் ஒழிய எழுகடல் மணல அளவிடி நதியை எனதிடர் பிறவி அவதாரங்கிறார் அல்லவா அதனால எண்ணில்லாத உடலை எடுத்திருக்கிறோம் எண்ணில்லாத உடலை எடுத்திருக்கிறோம். அப்படி எண்ணில்லாத உடல் இனிமேல் எடுக்காதபடி இது ஒழியும்படியாக இது இனிமேல் ஜென்மம் எடுக்காதபடி தீரும்படியாக உடல் ஒழிய முயல் இருந்தவத்தால் அதனாலே அரிய பெரிய தவத்தை முன்னப்பிறவியிலே முயன்றபடியினாலே முன்னப்பிறவியிலே தவம் முயன்றபடியினாலே தவம் முயலுதல் தவம் முயலுதல் தவம் முயலுதுன்னா தவத்தை செய்தல் தவத்தை செய்தல். அது சம்பந்தர் என்ன பண்ணுவாரு சீர்காழி பாட்டுல மலர் பறிக்கிறாங்களாம் யாருன்னா தவம் முயல்வோர் மலர் பறிக்கிறாங்களாம். மலர் பறிக்கிறது தவத்துக்கு தானே பறிக்கிறாங்க பூ பறிக்கிறது மலர் பறிக்கிறாங்களாம். அப்படி பறிச்சு அந்த கொம்பை எட்டி பறிச்சு கீழே எடுத்து பறிச்சு அப்படி விடுறாங்களாம். விட்டாங்க கொம்பு மேல போகும்ல அந்த பூச்செடி மேல போகும்ல போச்சுன்னா அதுக்கு மேல வந்து மாமரம் இருக்குதான் மாமரத்துல போய் இந்த கொம்பு அடிச்சு அடிச்சு அதுல இருக்கிற காய் வந்து அடிவிட்டு அது கரையில போய் விழுகுதான் பக்கத்துல இருக்கிற வாய்க்கால் கரையில விழுதான் அதுல இருக்கிற பச்சைகள் எல்லாம் பறந்து விடுதான் விளங்குதா. தவமுயல்வோர் மலர் பறிப்ப தாள வீடு கொம்பு உதைப்ப கொக்கின் காய்கள் மாங்காய்கள் கொக்கின் காய்கள் கவனெறி கற்போர் கரைசேர புள்ளிரியும் கடுமலமே சுனையில போய் விழுகுதான். அவருடைய இயற்கை வளத்தை ஞான சம்பந்தம் மாதிரி யாரும் மாற முடியாது. இயற்கை வளத்தை அதான் தாவில் சராசரங்கள் எல்லாம் ஜெவம் இருக்கும் பிள்ளையான்னு சொன்னார் அல்லவா அந்த குறிப்பிட்ட. ஆகவே இப்படி தவத்தை முன்னப்பிறவியிலே முயல் இருந் தவத்தால் முன்னப்பிறவியிலே தவம் செய்தபடியினாலே சில்லை புண்ணிய மந்தி நீராடும் போது செய்யா நடங்கான சில்லை புண்ணியம் அன்று அதனால தில்லை பதி இருக்குது அந்த பதியிலே சென்று அங்க நடன ஆடுதல்லவா சாமி அந்த நடனத்தை கண்டு பளிச்சுன்னு தெரியுது ஆனால் புண்ணிய மந்தி நீராடும் அதனால அந்த மன்றுக்கு புண்ணிய மன்று புண்ணிய நாடுகின்ற மன்றுக்கு என்ன பேரு புண்ணிய மன்று புண்ணிய மந்தியில் ஆடும் போது செய்யா நடங்கான அதனால அந்த ஆடுகின்ற போது இருக்குதுவாரு போது போதுன்னா அந்த திருவடிக்கு போதுன்னு போதுன்னா புஷ்பம் போதுன்னா புஷ்பம் அப்படி அந்த திருவடி கமலம் சிவந்த திருவடி கமலம் செய்கின்ற அந்த நடத்தை காண நடத்தை காண அந்த திருக்கூத்தை காண காண நன்னும் உடல் அந்த முன்னப்பிறவிலே தவஞ்செய்தபடியினாலே இந்த திருக்கூத்தை பார்ப்பதற்காக இந்த பிறவி வந்திருக்குது. தவஞ்செய்தபடியினாலே அந்த திருக்கூத்தை இது பார்க்க போச்சு. இப்படி பார்க்க போனபடியினாலே இந்த உடல் நல்ல உடல் நன்னும் உடல் இதுவன்றோ நமக்கு உடலாய் நயந்த உடல் இனிமேல் உடல் எடுக்காதபடி செய்கின்றது இந்த உடல்னர். அதனாலதான் மனித பிறவி வேண்டுவதே இந்த மாநிலத்தேனார் குனித்த உருவமும் குவைச்சவாயிற்கு முன்ஜெரிப்பும் பனித்த சடையும் பவளம்போர் மேனியிற் பால்வண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலம். தான் சிறப்பு, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருஞ்சிறப்பு நமக்கு கிடைப்பது. வேணான்னு சொல்றவர் சொல்றாரு, அதனால பிறகு வேணான்னு சொல்றவர் தான் இது வேணுங்கிறார். மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதான் இன்பமாமன். யார் சொல்றார்? சுந்தரர். மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதா இன்பமாமன். நான் கைலாயத்தை விட்டு இங்க வந்துட்டேன் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தேன். சுந்தரர் கைலாயத்தில் இருந்தார் அல்லவா, டி ப்ரமோஷன் கீழே வந்துட்டாரா, அதை பண்ணி ரொம்ப கவலைப்பட்டார். இப்படி வர வந்துட்டமே, இப்படி வந்துட்டமே, அந்த பொண்ணுகளை பார்த்த உடையினாலதானே இப்படி ஆகி போச்சு நம்ம பிறகு அப்படின்னு அவர் மனசுல ரொம்ப கவலைப்பட்டு கிடந்தாரு. இங்க திருக்கூத்த வந்து பார்த்த உடனே ஓ இங்க வந்ததுதான் நல்லா போச்சுனார். தென்னிலா மலர்ந்த வேணியாய், தென்னிலா மலர்ந்த வேணியாய், உன்றன் திருநடம் கும்பிடப்பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதா இன்பமாம் என்று கண்ணிலானந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சி மேற்குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் அதிகம் பாடினார் பரவினார் பணிந்தாரு என்பது புரிய உறாம். அதனாலே இந்த பிறப்பு சிறந்ததுதான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது திருவாரன் திருவடியை கண்டு விட்டால் இந்த பிறப்பு சிறந்தது. காணாத பரப்பு இடிந்தது, கண்ட பரப்பு உயர்ந்தது, காணாத பரப்பு தாழ்ந்தது இடிந்தது. ஆகையினாலதான் இந்த மனித பிறவியை சிறந்தது என்பது எதனால என்றால் சிவபெருமானை தரிசிப்பதினாலே சிறந்தது. தரிசிக்காத ஜென்மம் உயர்ந்ததல்ல. சும்மாவே பணம் காசு கொண்டாட்டி உள்ள இதுலயே மூலிகை கடந்து இறந்து போவான், வீணு இறந்து போவான், அப்புறம் எங்க போவான்னு சொல்ல முடியும். ஆகையினாலே இந்த பாட்டு எப்படி சொல்றாருன்னா, மண்ணிலிரு வினை கூடலாய் வா நிறைய துயர் கூடலாய் எண்ணிடு எண்ணில் உடல் ஒளிய முயல் இருந்தவத்தால் எழித்தில்லை புண்ணிய மந்தினிலாடும் போது செய்யா நடங்கான நன்னும் உடல் இது வன்றோ நமக்குடலாய் நயந்த உடல் அப்படின்னு இந்த பாட்டு. அடுத்தாற் போல தலங்கள் சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கிற தலங்கள் எண்ணில்லாதன, சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கிற தலங்கள் எண்ணில்லாதன. பாடல் பாடல் தேவார பாடல் பெற்றது 775, அதையெல்லாம் எத்தனையோ தலங்கள், அது பெருங்கணக்கு 1008 சிவாலயம்னு சொல்றது, அதுக்கு மேலேயும் ஏராளமா இருக்கு. ஆகையினாலே இப்படி சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற இவ்வளவு தலங்களிலேயும் 3 தலங்கள் மிகச்சிறப்புடைய, திருவாரூர், காசி, சிதம்பரம். இந்த 3 பிறந்தால் முத்தி திருவாரூரும், இறந்தால் முத்தி காசியும். இது 2 வந்து நம்முடைய பிரியத்துக்கு இஷ்டத்துக்கு நம்முடைய சௌரியத்துக்கு அமையாது. இப்ப நம்ம போய் திருவாரூர்ல இருக்கலாம்னா முடியுமா? காசியிலே உயிருந்து இறக்கலாம்னா அதுதான் முடியுமா? எப்ப வீட்டுக்கு போலாம்னு இருக்கும் காசிக்கு விட்டு, காசிக்கு போனோம்னு வச்சுக்க எப்ப வீட்டுக்கு போலாம்னு தான் இருக்கு. ஏன்னா அத்தனை தொடர்பு இருக்குது இங்க, விளங்குதே இல்லையா? ஆகையினாலே இது 2 இயலாதது. தரிசி இதை பிறப்பதும் இறப்பதும் நம்முடைய சௌரியத்துக்கு அமையாது, நம்முடைய இஷ்டத்துக்கு அமையாது. தில்லைய தரிசித்தால் முத்தி, சிதம்பரத்தை தரிசனம் பண்ணினால் முத்தி. அப்படி சிதம்பரம் தரிசனம் பண்ணிவிட்டா அந்த ஆன்மா மறுபடி ஜென்மத்தை எடுக்காது, முத்தியை பெற்றுவிடும். சிதம்பர தரிசனம் பண்ணின ஆன்மா முத்தியை பெற்றுவிடும். இவர் என்ன பண்றாரு? உமாவிசுவம் சிதம்பர தரிசனம் பண்ணி முத்தியை பெற்று விடுகிறாரு. முத்தியை பெற்று விட்டா சிவலோகத்துக்கு போய்விடுகிறார். சிவலோகத்துல தானே முத்திய, சிவலோகத்துக்கு போய்விடுகிறாரு. அங்க போய் என்ன பார்க்க போறாங்க? இங்க இருந்து அந்த திருக்கூத்தை பார்க்கலாம், இந்த கூத்தை அங்க பார்க்க முடியாதுங்கிறாரு. சிவலோகத்துல கூட இந்த கூத்து இல்லையா? உங்க தேசம் சிவலோகம் எல்லாம் நீங்க திருவாசகம் தான் விட, தேசம் அங்கே சிவலோகம் தில்லை சித்தம்பலத்துள் ஈசனாருக்கு அன்பாரியம் எளிவையாக வந்து இங்க ஆடுகின்றானே, இந்த திருக்கூத்தை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது, கைலாயத்திலேயே பார்க்க முடியாது, சிவலோகத்திலையும் பார்க்க முடியாது. எதுக்கு நம்ம இன்னமேல நாங்க மறந்து கூட இங்க வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு தரிசனம் பண்ணிட்டு அங்க போறானே, அங்க போய் இவன் என்னத்தை பார்க்க போறேன், இங்க இருந்தாலும் திருக்கூத்தை பார்த்துக்கிட்டு இருக்கலாமே அப்படி பாடுறது ஒரு பாட்டு. மறந்தாலும் இனி இங்கு வாரோம் என்று அகல்பவர் போர், மறந்தாலும் இனி இங்கு வாரோம். ஐயோ இந்த பூமிக்கு வந்து பட்ட கஷ்டம் போதும் சாமி, ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கஷ்டமா மனைவினால் அகழ்த்தான், மக்களால் அகழ்த்தான், உடம்பால் அகழ்த்தான், கடனால் அகழ்த்தான், வியாதினால் அகழ்த்தான், சத்துருனால் அகழ்த்தான், கொசுவினால் அகழ்த்தம் ஒரு நாள்டா. எத்தனை துன்பம், எத்தனை இன்பம் வைத்தா, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் நிறைவான ஒருத்தம் பாடினா, எத்தனை கோடி துன்பம் வைத்தா, அதனால இத்தனை துன்பத்தையும் தாங்க முடியவில்லை, அதனால இந்த பிறவி வேண்டாம் என்று சொல்லி அந்த ஆனந்த கூத்தை கண்டு அதனால சிவலோகத்துக்கு போய் விடுறாரு. ஆனா போனா இந்த துருக்கூத்தை அங்க பார்க்க முடியுமா? இந்த ஆனந்த தாண்டவத்துக்கு தனி ஒரு சிறப்பு, வேற எந்த கோயிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இல்லைக்குன்னா அந்த ஆனந்த தாண்டவம். எல்லா கோயிலும் இருக்கிற, எல்லா கோயிலும் இருக்கிற, எல்லா கோயிலும் சிதம்பரமே. எங்கும் திருமேனி, எங்கும் திருநட்டம், எங்கும் சிதம்பரம் திருமுறை. எங்கும் திருமேனி, எங்கும் திருநட்டம், எங்கும் எங்கும் சிவசக்தி, எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி. அதனாலே அப்படி எல்லா கோயில்லையும் நடராசர் இருக்கார், எல்லா கோயிலையும் நடராசர் இருக்கார். அதனால எல்லா கோயிலும் சிதம்பரமே, எல்லா கோயிலும் சிதம்பரத்தில் இருக்குது, எல்லா கோயிலும் சிதம்பரத்தில் இருக்கிறது, எல்லா கோயில்லையும் சிதம்பரம் இருக்குது. அப்படி எல்லா கோயிலும் சிதம்பரத்தில் இருக்குது, எல்லா கோயிலும் எல்லா கோயிலையும் சிதம்பரம் இருக்கிறது. இப்படி அதனால எல்லா கோயிலுக்கும் மூலத்தானமாக இருப்பது சிதம்பரம். அதனால சிதம்பரத்தை கும்பிட்டா எல்லா கோயிலையும் கும்பிட்டவல்லனே, சிதம்பரத்தை கும்பிட்டா எல்லா கோயிலையும் கும்பிட்டவல்ல. ஒரு கோயில்ல உருவமா இருப்பாரு, இன்னொரு கோயில அருவமா இருப்பாரு, இன்னொரு கோயில அருவுருவமா இருப்பாரு. சிதம்பரத்துல மூணு இருக்குது, அருவுருவமா இருக்கிறது பல கோயில் சிவலிங்கம், அருவமா இருக்கிறது திருப்பரந்துரை ஒன்று தான் அருவமா இருக்கிறது, உருவமா இருக்கிறது திருச்செங்கோடு மாதிரி உருவமா இருக்கிற கோயில் சில சில, அரு உருவமாக இருக்கிறதா அநேகம், உருவமாக இருப்பது ஒன்று இரண்டு, அருவமாக இருக்கிறது திருப்பரந்துரை. திருப்பரந்துரை அதே மாதிரி தனிச்சிறப்புடையது, திருப்பரந்துரை தனிச்சிறப்பு ஞானஸ்தலம், திருப்பரந்துரை ஞானஸ்தலம். அதையினாலே அப்படி அது அருவமாக இருக்கிறது, அது உருவமாக இருக்கிறது, அரு உருவமாக இருக்கிறது, ஒவ்வொன்றாக இருக்கும். மூன்றுமே ஒரு இடத்துல இருக்கிறது சிதம்பரம் தான். அருவமும் இருக்குது, அரு உருவமும் இருக்குது, உருவமும் இருக்கு. அருவம் தான் அந்த சிதம்பர ரகசியங்கிறது, புல்லுமால தொங்குறது. அரு உருவம் தான் அந்த சிவலிங்க திருமேனி, அப்புறம் அங்கே திருமூலட்டான சிவலிங்க திருமேனி, அப்புறம் உருவம் தான் நடராசி. ஆகையினாலே இப்படி இந்த தில்லைப்பதியை கண்டவர்கள் மறுபடி பரவி எடுக்க மாட்டார்கள், பிறவியே எடுக்க மாட்டார்கள். அப்படி இடாமையினாலே அங்க சிவலோகம் சென்று விடுகிறார்கள். அங்க சென்றா இந்த திருக்கூத்தை பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சுதான் இவர் என்ன பண்றாரு, மறந்தாலும் இனி இங்கு வாருவோம் என்று அகல்பவர் போல் சிறந்தார நடமாடும் திருவாளன் திருவடி கண்டு. அதனாலே அழகு மிகும்படியாக ஆடுகின்ற அந்த திருவடியை கண்டு, திருவாளன் திருவடியை கண்டு, திருவாளன் சௌரவான திரும்ப மற்ற பத்துக்கெல்லாம் திருவாளர்னு போட்டுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் போய் உண்மையா திருவாளர் சிவருமான திருவாளர் ரத்தனம் உள்ள திருவாளர் சதாசிவம் போட்டுக்கிறதெல்லாம் போய் அவர் இங்க போய் திருவாடுறாரு. திருன்னா புரியுது இல்ல, திருன்னா அருளும் பொருள், அருள் செல்வம் பொருள் செல்வம், திருவும் கல்வியும் செல்வமும் எனக்கும், திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும், சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது ஒரு ஆமைகள் செய்து என்பது சுந்தரதேவா. பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பான், திருன்ற முத்தி அந்த பேரு. அதே பெரிய புராணத்துல திருவாளன் திருநேரு திலகவதியார் அளிப்ப, திருநாவுக்கரசருக்கு ஊதி கொடுக்கும் போது திலகவதியார் கொடுக்கிறாளாம், அது யாருடைய திருநீர் தெரியுமா, திருவாளன் திருநீர். திருவாளன் திருநேரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது என பெருந்தகையார் பணிந்து என்று என்பது பெரிய புராணம். ஏன்னா உங்களுக்கு பல புராணங்கள் கேட்க உங்களுக்கு ஒரு நல்ல யோகம், பல புராணங்களை பல கருத்துக்களை கேட்கறதுக்கு அதுக்கு நிறைய புண்ணியம் இருக்கணும். நல்ல பல வகையான வசனங்களோடு கறிகளோடு சாப்பிட்றதுக்கு புண்ணியம் இருந்தால் தானே சாப்பிட முடியும், இல்லைன்னா சாப்பிட முடியுமா? அது மாதிரி பல வகையான நூல்களை பல வகையான நூல்களை கருத்துக்களெல்லாம் கேட்க பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கு. உங்களை சொல்றதுக்கு நான் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா நீங்க இல்லைன்னா நான் எங்கே சொல்ல போறேன். ஆகையினால இப்படி திருவாளன் திருவடி கண்டு, திருவாளனுடைய திருவடியை கண்டவர்கள் திருவடி முத்தியை கொடுப்பது, திருவடி முத்தியை கொடுப்பது, தூக்கிய திருவடி இருக்குது அது முத்தியை கொடுப்பதற்கு ரெடியா இருக்குதான், முத்தியை கொடுப்பதற்கு அந்த தூக்கிய திருவடி தயாரா இருந்துகிட்டு இருக்கான். அதை பாருங்க, ஒவ்வொரு ஒரு ஒரு அழகா சொன்னார். இந்த கையை போதும்னு சொல்லுதான், ஒரு தடவை கும்பிடுங்க இந்த திருவடியை, இந்த கை இப்படி காட்டிக்கிட்டு இருக்கான், பார்த்தா அழகா இருக்கு. இப்ப புரியுது அமைதி சூடி, இந்த கை என்ன பண்ணுதான் அந்த திருவடியை காட்டுது, தூக்கிய திருவடி கிட்ட நேரா தான் இருக்குது, இந்த இடது திருவடியை காட்டிக்கிட்டு இருக்குது, அந்த கையை காட்டுதான் போதும். ஒரு தடவை கும்பிடுங்க போதும் முத்தி திருச்சிற்றம்பலம். சரி, அப்படி திருவாளம் திருவடியை கண்டு கண்டு இறந்தார்கள். திருவாளம் திருவடி கொண்டு இறந்தார்கள். பரவாத இதில் என்ன பயன்? அதனால மறுபடி பரவாமல் முத்தியை பெற்று விடுகிறார்கள். இதுல என்ன பயன்கிறார்? முத்தி தான் பெற வேணும். ஆனாலும் இந்த கூத்து பாக்குற மாதிரி இருக்குமா அந்த முத்தி அப்படி சொல்றார். அப்படிதான் அந்த கூத்தினுடைய சிறப்பை சொல்றாரு. இந்த கூத்து பாக்குற மாதிரி இருக்குமா, இதில் என்ன பயன்? வந்து பறந்தாலும் இரவாத பேரின்பம் பெறலாமல், வந்து பறந்தாலும் இரவாத பேரின்பம் பெறலாமல், நீங்காத இரவாத இன்ப அன்புங்கிற மாதிரி நீங்காத பேரின்பத்தை பெறலாமே. அந்த தரிசனத்துக்கு அத்தனை மகத்துவம் அவ்வளவு பெரும். அதனால என்ன, அதனால என்ன, அதனால என்ன இருக்கு? அது அப்புறம் மாலைகள் கனகசபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலிதீரும். கனகசபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலிதீரும். தரிசனம் தரிசனம்னா சிதம்பர தரிசனம் தான். தரிசன பரகதி ஆனாய் நமோ நம. அவரே அவரேதான் வெளியில வர்றாரு. மூலஸ்தான மூர்த்தி வெளியில வர்றாரு. மூலஸ்தானத்துல நடராஜரா இருப்பது அவர் தான். அந்த கோயில் தான் வெளியனை வெளியில் கண்டால், வெளியனை வெளியில் கண்டால் யார் தெரியுமா? அந்த வந்திக்கலை தாலும் இனி இங்கு வரோமன்றகல்பவர் போர் சிறந்தார நடமாடும் திருவாளம் திருவடி கண்டு இறந்தார்கள். பெறவாத இதில் என்ன பயன்? வந்து பறந்தாலும் இறவாத பெரிம்பம் பெறலாமால், பறந்தாலும் இறவாத பேரின்பம் பெறலாமால். மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னன் வணங்கவே திருவாசகம். நான் இறக்கணும் சாமி, அப்புறம் பறக்கணும், எதுக்குன்னா உன்னை வந்து வணங்குறதுக்காக. அது வேற, அது அடுத்த பாட்டு. காதமரும் கொடுங்குழையான் கரத்தமரும் கொடுங்குழையான் பாதமுற வளைந்திரவும் பகலுமுற வளைந்திரவும் பேதமர உடன்றீரும் பிணிபிறவி உடன்றீரும் ஓதல் ஒரு மருந்தில்லை ஒளிய ஒரு மருந்தில்லை. பாட்டை பார்த்தீங்களா? காதமரும் கொடுங்குழையான் கரத்தமரும் கொடுங்குழையான் பாதமுற வளைந்திரவும் பகலுமுற வளைந்திரவும் பேதமர உடன்றீரும் பிணி விரவி உடன்றீரும் ஓதலூறு மருந்தில்லை ஒளிய ஒரு மருந்தில்லை என்பது இந்த பாட்டு. இது மடக்கணின்னு வேறு, ஏமகமனும் வேறு. இது எப்படி சொல்றாருன்னா, சிவபெருமான் ஒரு காதிலே குழை என்கின்ற ஆவணத்தை அணிந்திருக்கிறார். தோலும் துயிலும் குழையும் சுருந்தோடும் என்பது ஒரு காதில கொலை, ஒரு காதில தோடு, இந்த காதில தோடு, ரெண்டும் ஒரு மாதிரியா போடப்படாது. இந்த காதில கொலை, இந்த காதில தோடு. அதான் பேசணும். அப்படியா? இதுல கொலை, கொலைங்கிறது தெரியும் உங்களுக்கு? காதார கொலையாட அந்த கொலைங்கிறது முன்ன இந்த பழைய ஆள்கள் போட்டிருக்கிறது ஒரு மாதிரியா வளையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை செய்ய
தொண்டர்கள் துள்ளி பாட நின்று ஆடு மாறு வல்லாறு அவரே அடகியரே சுந்தரம். தோடு வெய்தொரு காதி நீர்குளை தூங்க தொண்டர்கள், தூங்கன்னா தூங்குதல், தூங்க தொண்டர்கள் துள்ளி பாட நின்று ஆடுமாறு வல்லாறு அவரே அழகியரே என்பது சுந்தர தேவாரம். அதனாலே ஒரு காதிலே குழை இணைந்திருக்கிறான், ஒரு காதிலே தோடு, தோடுதான் அம்மாவுது, அம்மாவுது. அதனாலே காதமரும் குடுங்குடையான் கரத்தமரும் குடுங்குடையான். கையால கரமாயி கையில என்ன பண்ணி இருக்கிறான், என்ன வச்சிருக்கான்? அல்ல
உழை என்றால் மான் கன்று. ஒரு கையில மான் வச்சிருக்கிறார்ல, அந்த தாரிகோணத்து ரிஷிகள் அனுப்பிய மான், குடிய மான், கொடுங்கொலையான். குடுன்னா வளைந்த கொலை, இது வளைந்தது, கொடுங்கொலையான வளைந்தது, அந்த கொலையை வளைந்திருக்கும். இது வந்து கொடுமையான உழை. உழை என்றால் மானுக்கு ஒரு பெயர். உழை என்பது பெரிய லகரம், சிறப்புலகரம். உழை என்றால் மானுக்கு பெயர். காதமரும் கொடுங்குலையான், கரத்தமரும் கொடுங்குலையான். கரத்திலே ஒரு குடிய மானை வைத்திருக்கிறான். பாதமுற வளைந்து இரவும், பாதமுற வளைந்து இரவும் பகலும் உறவளைந்து இரவும், வளைந்திரவும் வளைந்திரவும், பாதமுற வளைந்திரவும் பகலும் உற வளைந்திரவும். ஐயாலே அப்படிப்பட்ட சுவாமியினுடைய திருவடியை தலையினாலே வணங்கி வளைந்து, உடம்பாலே வளைந்து வணங்கி, பாதம் உற பாதத்திலே பொருந்தும்படியாக வணங்குதல், அதான் சாஷ்டாங்கிரமஸ்காரம். பாதத்திலே பொருந்தும்படியாக வணங்குதல். அப்படி பாதம் பொருந்து, பாதத்திலே தலை பொருந்தும்படியாக, பாதத்திலே தலை பொருந்தும்படியாக, தாளை வணங்கா தலை என்கிறார் அல்லவா, தாளை வணங்கும் தலையாக, தாளை வணங்கும் தலையாக அப்படி வணங்குங்கள். பாதம் உற வளைந்து இரவும் பகலும் உறவு அலைந்து, இரவும் பகலும் அப்படி இவனுடைய வழிபாட்டை இரவும் பகலும் செய்தல், இரவும் பகலும் செய்தல். இரவு பகர் பலகாலம் ஏரிசமுத்தமிழ் கூறியது திருப்புகள். இரவு பகர் பலகாலம், பரமஞானிகள் பகலிலையும் வணங்குகிறார்கள், இரவிலையும் வணங்குகிறார்கள். எழுதர் மறைகழுதாரா இறைவனை எல்லிற்கங்கு பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து, தொழுதகை தலைமையிலேற துளும்பு கண்ணீரின் மொழி அழுதடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம் என்பது மாணிக்க வாசகர் துதி. அதனாலே பகலிலையும் வணங்குதல், இரவிலையும் வணங்குதல். அது வந்து துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லு வரும் திறன் சம்பந்தர். துஞ்சும் போதுன்னா தூங்கும் போது, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போலினும் நெஞ்சகனைந்து நினைமின் ஆடுவது அப்படிங்கிறார். அதனாலே பகலிலே வழிபாடு செய்கிறோம், இரவிலே அதால வழிபாடு என்பது இரவிலே விழிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்க சிவத்தியானம் தான். இரவிலே ஞானிகள் என்ன பண்ணுவார்கள், சிவத்தியானம் தான், சிவநாமத்தை செவிப்பது, சிவனை சிவாலயத்தை தரிசிப்பது ஆகிய அந்த மாதிரி இரவும் பகலும் வழிபாடு செய்யுங்கள். வளைந்து இரவும் பகலும் உற வளைந்து இரவும், உறவுன்னா அன்பு செலுத்துதல், உறவுன்னா அன்பு. சிவன் திருவடியிலே இரவும் பகலும் அன்பு செலுத்துங்கள், இரவிலையும் செலுத்திருத்துங்கள், பகலிலையும் செலுத்துங்கள். இரவும் பகலும் உறவு அலைந்து, அலைந்துன்னா மிகுதியாக அன்பு செலுத்து. அலைந்து என்றால் அந்த அலைந்துங்கிறது உலை என்ன, மத்தளதானார் அந்த அலை. உறவளைந்து இரவும் பிரார்த்தனை பண்ணுங்கள். சுவாமியினுடைய திருவடியை இரவும் பகலும் வணங்கி வாழ்த்தி அவனிடத்துல திருவருளை வேண்டுங்கள். பாதமுற வளைந்து இரவும் பகலும் உறவளைந்து இரவும், இரவும்னா கேளுங்கள், இரவு என்றால் கேளுங்கள். அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்களா, உங்களோட பிரிவினை இல்லாம உங்களோட ஒன்னா இருக்குது பாரு, ஒண்ணு ஒன்னாவே ஒண்ணு இருக்குது. உங்களோட பிரிவில்லாம நீங்களும் அதுவும் வேறுபாடு இல்லாம நீ வேறனாது இருக்க நான் வேறனாது இருக்கங்கிற நிலைமையில இருக்குது பாரு ஒண்ணு. அது இருந்துகிட்டு என்ன பண்ணுது உங்களை தெரியுமா, இரவும் பகலுமா உங்களுடைய அறிவை அரிச்சு திங்குது, இரவும் பகலுமா உங்களுக்கு அறிவை கெடுத்து அது பரவியில அழுத்தும். பேதமர, பேதமரன்னா பேதம் இல்லாமல் ஒன்றாகவே இருக்கிறது. பேதமர உடன்று ஈரும், அதையாலே கூடவே இருந்து துன்பத்தை கொடுக்கின்ற பிணி. அந்த பிணி தான் ஆணவமாகிய நோய், ஆணவமலமாகிய நோய். எல்லா நோய்களுக்கும் மூல நோயாக இருப்பது ஆணவமலம். அந்த நோயினால்தான் எல்லா நோயும் வந்தது. மூல நோயின் இருக்கு, மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டா என்பது அப்பர் தேவாரம். மூல நோய் தீர்க்கும் முதல்வன். ஆகையினாலே அந்த பிணி பிறவியோடு தொலைஞ்சு போகும், பிணியும் தொலைந்து போகும், பிறவியும் அந்த பிணி இருந்தா பிறவியை தொலைஞ்சு போகும். பேதமர உடன்றீரும், பிணி பிறவி உடன்றீரும். இந்த நோய்க்கு காரணம் அந்த நோய், அந்த நோய்க்கு காரணம் அந்த நோய், எல்லா நோய்க்கும் காரணம் ஆணவ பலமாகிய மூல நோய், அணவமலமாகிய மூல நோய். அதனால மும்மை மலம் அறுபத்து முதலாய முதல்வன்றா நம்மையும் ஒரு பொருளாக்கினார். மலம் தொலைஞ்சாத்தன் பிறவி துறை. அதனால மலம் தொலைவதற்கு வழி என்னன்னா, மலம் இல்லாதவன் திருவடியே வணங்குதல். மலம் இல்லாதவன் திருவடியே வணங்குதல். ஆமாலானே, தன்னை சார்ந்தவர்களை தானாகவே செய்து விடுவார். தன்னை சார்ந்தவர்கள் என்ன பண்றான்னா, அவனை போலவே செய்து விடுகிறார். இப்ப பணக்காரன் ஒருத்தனை சேர்ந்தமுன்னு வச்சுக்க, நல்ல பணக்காரன் மனம் உள்ளவனை சேர்ந்தமுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவான், நம்மள பணக்காரன் ஆகிடுவான். மனம் உள்ள பணக்காரன், மனம் உள்ள தனம் உடையவனை சேர்ந்தால் சேர்ந்தவனை பணக்காரன் ஆகிடுவான், உண்டா இல்லையா? அதே போல நல்ல கெட்டவனை சேர்ந்தமுன்னு வச்சுக்கோங்க, கெட்டவன் ஆகிடுவான். சேர்ந்ததன் வண்ணமாக ஆவது அல்லவா உயிர், சார்ந்ததன் வண்ணமாக இருப்பது ஆன்மா, சித்தாந்தம். சார்ந்ததன் வண்ணமாக அதுபோல அவனோடு சேர்ந்தீர்களானால் அவன் எப்படி பிணி இல்லாதவனாக இருக்கிறானோ அதுபோல உங்களையும் பிணி இல்லாமல் செய்து விடுவான். பேதாய் பிறவி பிணிக்கூர் மருந்து என்பது திருவாசகம். அதனாலே பேதமர உடன்றீரும் பிணி பிறவி உடன்றீரும், உடன்று ஈரும்ங்கிறது உங்களை அரிப்பது, பின்னாடி வர்றது தீரும், பிணி தீரும் பிறவி தீரும், பிணி தீரும் பிறவி தீரும். அதனாலே அதுக்கு அந்த பிணியும் பிறவியும் தீர்றதுக்கு என்ன வழின்னா, இரவும் பகலும் அவனிடத்துல அன்பு செலுத்துங்கள். அவன் திருவடியில அன்பு, பாதமர வளைந்தரவும் பகலும் முறை வளைந்தரவும், பேதமர உடன்றீரும் பிணி பிறவி உடன்றீரும். இதை விட வேற மருந்தே கிடையாது, உங்க நோய் தீர்றதுக்கு வேற மருந்தே கிடையாது. பேராயிரம் பரவிவானோரேத்தும் பெம்மானை பிரிவில்லாடியார்க்கென்றும் வராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாயி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுறங்கள் தீயளத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே என்பது அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டம். அதனால தீரா நோய் என்பதுதான் அந்த ஆணவமலமாய நோய், தீரா நோய் என்பதுதான் ஆணவமலமாய நோய். தீரா நோயெல்லாம் தீர்தல் நம்மை கூர்வாள் அரக்கண்டன் வலியை குறைவித்து சீராலை வலி சிற்றம்பலமேய நீராசடையான் நித்தலேத்துவார், தீரா நோயெல்லாம் தீர்தல் நம்மை என்பது சம்பந்தர் தேவாரம். ஆகையினாலே பேதமர உடன்றீரும் பிணி பிறவி உடன்றீரும், பிறவி தொலைஞ்சு போகும் பிணி தொலைஞ்சு போகும், பிணி தொலைஞ்சால் பிறவி தொலைஞ்சு போச்சு, நீ மேல் பிறவி வராது. ஓதலூரும் அருந்தில்லை, அரியதாகியும் பெரியதாகியும் விளங்குகின்ற வேதாகமங்களிலே ஓதப்படுகின்ற தில்லை, வேதாகமங்களாலே புகழப்படுகின்ற தில்லை. வேதாகம் முதலான எல்லா நூல்களும் தில்லையை போல்கிறது, தில்லையை புகழாத நூலே கிடையாது. அதனாலே நீங்க தில்லை தில்லை என்றால் பிறவி இல்லை இல்லை என்று மறைமொழியும், நந்தனார் சரத்ரகிருத்தம், தில்லை தில்லை என்றால் பிறவி இல்லை இல்லை என்று மறைமொழியும். அந்த பகுதியில பெண்களுக்கு தில்லைன்னு பேர் வைக்கிறாங்க, பெண்களுக்கு தில்லைன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த மெய்கண்ட வித்யாசாலையில ஒரு பொண்ணு வேலைஞ்சிக்கிட்டு இருந்தா அவளுக்கு பேர் தில்லைன்னு பேர். குருநாதர் கூட நாங்கள் போனப்போ தில்லைன்னு தில்லைன்னு கூப்பிட்டாங்க, பேரே தில்லை. அதனால இப்பெல்லாம் வைக்க மாட்டேன். ஓதலூரும் மருந்தில்லை, மருந்தில்லை ஒளிய ஒரு மருந்தில்லை, அதை விட வேற மருந்து கிடையாது உங்களுக்கு. இந்த வியாதி தீரணம்னா அந்த மருந்து அளவு இருந்தாட்ட, வேற மருந்து கிடையவே கிடையாது. அதனால சிவபெருமான் எப்படி இருக்கிறாருன்னா, மருந்தாகவே இருக்கிறார் சிவபெருமான், மருந்தாகவே அருமருந்து, அது அருமருந்துன்னு அருமருந்து ஆகியுள்ளாய் என்பது அப்பர் தேவாரம். அதனால திருவாதவுடி புராணத்துல சிவபெருமான் மருந்தான், மலை மருந்தான், வாயிலே வைக்க அளவில் மருந்தாயி தீய பிறவி நோய் தீர்க்குமே தூயவே கம்பருமா தேவியோடு மண்ணு கையில் ஆயத்து எம்பெருமான் ஓரஞ்செடுத்து என்பது 11 திருமணம். திருவாதவுடி புராணத்துல திருவண்ணாமலைக்கு போனாரா மாணிக்கவாசகர், திருவண்ணாமலை கண்டவுடனே சொல்றாரு, இந்த முன்னோர்களும் மன்னவர்களும் பக்குவம் உள்ளவர்கள் பச்சைப்பாலோட மலை மருந்த பச்சைப்பாலோட கலந்து சாப்பிடுகிறார். மலை மருந்த பச்சைப்பால், பச்சைப்பால அனுப்பணும். நேற்று கூட ஒரு வைத்தியர் சொன்னார், அனுப்பான் இல்லைன்னா மருந்து பிடிக்காது. பெரிய மருந்து. தாமரபஸ்தம், லிங்கபஸ்தம், வீரபஸ்தம், சண்டமாரதம், இப்படிப்பட்ட பெரிய மருந்துகள்லாம் இருக்குல்லவா, அந்த மருந்துகளுக்கெல்லாம் அனுப்பானது. தேன்ல சாப்பிடு, இது நெய்யில சாப்பிடு, இது பால்ல சாப்பிடு, இது தயிர்ல சாப்பிடு, இது எலுமிச்சை சாப்பிட்டு சாப்பிடு என்று ஆயால அனுப்பான். அனுப்பானலாம் அந்த மருந்து பிடிக்காது. அனுப்பானந்தான் பரமேஸ்வரி, மருந்துதான் பரமேஸ்வரன், மருந்து பரமேஸ்வரன், அனுபானம் பரமேஸ்வரி. உண்ணா அண்ணாமலை யாரு மருந்து, உண்ணாமலை அனுபானம். இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு? மாலுடன் தேவர் வந்து உனக்கடிமை என்று ஓலிடும் புழுதிலாலம் உண்டருள் கண்ட போற்றி. மாலுடன் பிரமன் தேவர் வந்து உனக்கு அடிமை என்று ஓலிடும். ஐயோ சாமி, நஞ்சு வந்துருச்சு, விஷம் வந்துருச்சு, காப்பாத்துன்னு சொல்லி உடம்புட்டான் அல்லவா, அப்போது நீ அந்த விஷத்தை சாப்பிட்டவர்களை காப்பாத்தினே அல்லவா, அந்த 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 கருணைக்கு வணக்கம் முன்னாடம். மாலுடன் பரமன் தேவர் வந்து உனக்கடிமை என்று ஓலிடும் பொழுதிலாலமுண்டருள் கண்ட போற்றி. மேலிடும் பவநோய் தீர, பவநோய்னா பரவியாகி நோய், மேலிடும் வந்து கொண்டே இருக்குது, வர்றதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், பரவி வர்றதுக்கான வேலையை செய்துக்கிட்டே இருக்கிறோம். மேலிடும் பவநோய் தீர விண்ணவர் மன்னோர் பச்சை பாலுடன் கலந்து உட்கொள்ளும் பனிமலை மருந்தே போற்றி. பச்சைப்பாலோடு கலந்து உள்கொள்கின்ற மலை மருந்து. சுவாமிக்கு மலை மருந்துன்னு மலையில தானே இருக்கிறாரு, மலை மருந்து என்பது அந்த பாட்டு. ஆகையினாலே இப்படி தில்லைய விட்டா வேற மருந்து இல்லை. தில்லைய நீங்க நன்றாக இரவும் பகலுமாக அந்த திருவடியில இருக்கின்ற பேரின்பத்தை அனுபவியுங்கள். இது இப்ப பண்ணதா, இது திருவாத ஊரில் புராணம், திருவாத ஊரடிகள் புராணம். காதமரும் குடுங்குளையான் கரத்தமரும் குடுங்குளையான் பாதமுறவளைந்திரவும் பகலும் உறவளைந்திரவும் பேதமர உடன் தீரும் பிணி பிறவியுடன் தீரும் ஓதல் ஒரு மருந்தில்லை ஒளிய ஒரு மருந்தில்லை தில்லை ஒளிய ஒரு மருந்து இல்லை. அதனாலே இப்படி பாயிரத்துல இப்படி பல வகையான அற்புதமான கருத்துக்களை இப்படி உமாபதி சிவம் நமக்கு பாடி காட்டுகிறார். இந்த பாயிரத்தில் 28 பாடலுக்கு இப்பொழுது 16 முடிஞ்சு இன்னும் 12 பாடல் அந்த பாயிரத்தில் இருக்குது. அப்புறம் தான் புராணம் ஆரம்பிக்குது. ஆகையினால இப்படி நல்ல புராணம், நல்ல கேள்வி, இதோட நல்ல கேள்வியும் இருக்காது. அது தவறாது வந்து கேட்டு திருவுருளை வேற என்ன பண்ணப்போ, தவறாது வந்து கேட்டு திருவுருளை பரவணும். இதெல்லாம் கிடைக்காதது கிடைத்திருக்காது. வேற எங்கேயும் கோயில் புராணம்னா பல பேர் சைவர்களுக்கே தெரியாது. இந்த வாக்கியங்கள் எல்லாம் பல பேருக்கு தெரியாது, இந்த பாட்டே தெரியாது, இந்த புராணமே இருக்கிறது தெரியாது. ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை பரமேஸ்வரன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினால திருவுருளாலே இது பலகாலம் நன்றாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்யும். நம்ம பார்வதி பட்டுப்படாத மதனாலும் பக்கத்து மாதல் வதையாலும் சுட்டு சுடாத நிலவாலும் துக்கத்தில் ஆழ்வதியல் போதா கட்டுப்படாத திரள் வீரா கற்கித்த சூரர் குலகாலா மட்டுப்படாத மயிலோனே மற்றொப்பிலாத பெருமாடே மட்டுப்படாத மயிலோனே மற்றொப்பிலாத பெருமாடே வான்முயில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிலாதுயிருள் வாழ்க நான் மறை அரங்கடோங்க நற்றம் வெள்ளி மல்க மேன்மைகொள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதை.